ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, கால் மெனிஞ்சர் புகழ்பெற்ற ஒரு மனநல மருத்துவர். நலம் பெற வேண்டி பல நூறு பேர் கால் மெனிஞ்சரின் மருத்துவமனையில் காத்திருப்பர். அவர் ஒருநாள் தன்னுடைய நண்பரிடம், என்னுடைய மருத்துவமனையில் படுத்திருக்கும் நோயாளிகளிடம் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டன என்ற உண்மையை மட்டும் அவர்களை நான் நம்ப வைத்துவிட்டால் இவர்களில் 75 விழுக்காடு பேருக்கு நோய் நீங்கி இன்றே வீட்டுக்கு திரும்புவார்கள் என்றார். ஆம் அன்பர்களே, மெனிஞ்சர் சொன்னது ஆழமான ஒரு உண்மை. நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்கப்பட்டுவிட்டோம் என்பதை மனதார நம்பினால் உலகில் எத்தனை பாரங்கள் குறையும். அள்ள அள்ள குறையாமல் சுரக்கும் மன்னிப்பு என்ற அமுதத்தை மனதார நாம் ஒவ்வொருவரும் பருகினால் நம் ஒவ்வொருவரையும் பல வகைகளில் வாட்டும் மனநோய்கள் உடல் நோய்கள் நீங்கும், நலம் பெருகும். அன்புள்ளங்களே, இந்த ஒரு நல்ல செய்தியை முதலில் நாம் மனதார நம்பவும், அதன்பின் பிறரை அந்த நம்பிக்கைக்கு அழைத்து வரவும் இன்றைய ஞாயிறு சிந்தனை நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஞாயிறு சிந்தனைக்கு தரப்பட்டுள்ள நற்செய்தியை இப்போது கேட்போம்.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 7. அக்காலத்தில் பரிசேருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேருடைய வீட்டிற்குப் போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேருடைய வீட்டில் உணவருந்த போகின்றார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே நறுமண தைலம் கொண்ட படிகைச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுதுகொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கின்றார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்குச் சொல்கின்றேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் என்றார். பின்பு இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார்.
அன்புள்ளங்களே, இப்போது நாம் வாசித்த இந்த சம்பவம் 4 நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த சம்பவம் இயேசுவின் சீடர்கள் மனதில் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நம்முடைய மனங்களிலும் இந்த சம்பவம் பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு நம்முடைய சிந்தனைகளை தொடர்வோம்.
கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே.
இயேசுவுக்கு பரிசேயர் ஒருத்தருடைய வீட்டில் விருந்து. இதுவே ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? இயேசுவுக்கு எதிராக பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் சேர்ந்து சதித்திட்டங்கள்லாம் தீட்டிக்கிட்டு இருந்தப்ப சீமோன் என்ற இந்த பரிசேயர் இயேசுவை விருந்துண்ண அழைத்தது வினோதம்தான். இந்த அதிசயத்தை ஊரே உலகே பேசியிருக்கணும். நற்செய்தியாளர்கள் அதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? அங்கு நடந்த விருந்தை விட, அங்கு அழைக்கப்பட்டிருந்த பல பெரியவர்களை விட, அழையாத விருந்தாளியாக அந்த வீட்டில் நுழைந்த ஒரு பெண் நற்செய்தியின் மையமாகின்றார். இயேசுவை அழைத்த அந்த பரிசேயருக்கு சீமோன் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அழையாமல் நுழைந்த இந்த பெண்ணுக்கோ பெயர் கூட இல்லை. அவர் ஒரு பாவி என்ற அடைமொழி மட்டுமே அவர் மேல் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த பாவி இன்றைய நற்செய்தியின் மையம். அந்த பெண்ணை பார்த்ததும் அங்கிருந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி, கோபம், எரிச்சல், மனதை உறுத்துகின்ற அத்தனை உணர்வுகளையும் நீங்கள் பட்டியல் போடலாம். அத்தனை உணர்வுகளும் அங்கே மலையாக குவிந்திருந்தன. அவள் ஒரு விலை மகள், தன்னுடைய உடலை விலைக்கு விற்பவர். பரிசேயர் ஒருவருடைய பரிசுத்தமான வீட்டையும் அங்கு வந்திருந்த அனைவரையும் அவர் தீட்டுப்படுத்திவிட்டார். இயேசு மட்டும் அங்கே இல்லைன்னா அந்த பெண்ணை பலவந்தமாக அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி கல்லால் எரிந்து அவரை கொன்றிருப்பார்கள். இயேசு அங்கே இல்லைன்னா அந்த பெண்ணும் அங்கே வந்திருக்க மாட்டாரே. இயேசு இருந்த செய்தியை கேட்டதால் தானே அவர் அங்கே வந்தார். அதுவும் அனுமதியின்றி, அழைப்பின்றி அங்கு வந்தார். இயேசுவிடம் வருவதற்கு, இயேசுவின் பாதங்களை சேருவதற்கு அனுமதி எதற்கு?
தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே.
இயேசுவின் பாதங்களை வந்தடைந்த அந்த பெண் அந்த பாதங்களை கண்ணீரால் கழுவி தன் கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு நறுமண தைலத்தை பூசினார். அந்த விலையுயர்ந்த தைலத்தின் நறுமணம் அந்த வீட்டை நிரப்பிய போது அதுவரை அதிர்ச்சியில் கோபத்தில் உறைந்திருந்த அந்த கூட்டம் விழித்தெழுந்தது. உண்மையிலேயே விழித்தெழுந்ததா? இல்லை, விழித்தெழுவதற்கு இறைவன் கொடுத்த அழைப்பை புறந்தள்ளிவிட்டு மீண்டும் அந்த கூட்டம் தன்னுடைய பழைய குருட்டுத்தனத்தில் கண்மூடிவிட்டது. அவர்களது குருட்டு பார்வையில் குற்றங்கள் மட்டுமே தெரிந்தன. அந்த பாவி மேல், இயேசுவின் மேல் குற்றங்கள் கண்டுபிடித்தனர். இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் என இயேசுவை அழைத்த அந்த பரிசேயர் ஓர் இலக்கணத்தை தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். இயேசுவுக்குத்தான் இலக்கணங்கள் பிடிக்காதே. இறைவாக்கினர் என்றால், பரிசேயர் என்றால், சதுசேயர் என்றால், சட்டத்திட்டங்கள் என்றால், ஓய்வு நாள் என்றால், கடவுள் என்றால், இப்படி வாழ்நாள் முழுவதும் இலக்கணங்களை வரையறைகளை சொல்லிச் சொல்லியே வாழ்ந்து வந்த அந்த பரிசேயர்களின் இலக்கணங்களை இல்லாமல் செய்வதே இயேசுவின் முக்கிய பணியாகிவிட்டது. இயேசுவை பொறுத்தவரை அந்த பரிசேயர்களோ அவர்களுடைய இலக்கணங்களோ அவர்கள் தன்மீது போட்டுக்கொண்டிருந்த தப்பு கணக்குகளோ எதுவுமே முக்கியமில்லாமல் போயிருச்சு. அவரை பொறுத்தவரை அவருடைய காலடியில் கிடந்த அந்த பெண்தான் முக்கியம். அன்புள்ளங்களே, இந்த சம்பவத்தின் இருட்டு பகுதியை பார்த்தது போதும். அங்கு நடந்த அழகானவைகளை கொஞ்சம் அசை போடுவோம்.
உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே.
பல பெரிய கடைகள்ல பழுதடைந்த பொருட்கள், டேமேஜ்டு குட்ஸ் என்று பலகையில் எழுதி கடையினுடைய ஓரத்தில் ஒரு சில பொருட்களை வைப்பாங்க. அந்த பொருட்களுடைய வழக்கமான விலையில பாதி கொடுத்து அந்த பழுதடைந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் கடையினுடைய அந்த பகுதிக்கு பெரும்பாலானவங்க போகக்கூட மாட்டாங்க. பழுதடைந்த பொருளை விலை கொடுத்து வாங்கிறதா? இப்படி ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை தேடிச் சென்று ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டிருந்த ஒருத்தர்கிட்ட அவருடைய நண்பர், அந்த பொருட்கள் தான் பழுதடைந்திருக்கே, அதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். வெளியில தான் அது பழுதடைந்திருக்கின்றது, உள்ளே இருக்கின்ற பொருள் நல்லாவே இருக்கு அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அன்பர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் இப்படி ஊருக்கும் உலகுக்கும் உடலால மனதால பழுதடைந்தவர்களாய் தெரிந்தவர்களை இயேசு தேடிப்போனார். இப்படி பழுதடைந்தவர்கள் பலர் இயேசுவை தேடி வந்தனர். அவர்களில் ஒருத்தர் தான் இன்றைய நற்செய்தியினுடைய மையமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த பெண். உலகமெல்லாம் இவள் ஒரு பாவி பெண் என்று சொன்னபோது இயேசு அவரை பாவம் அந்த பெண் என்று சொன்னார். பாவம் ஒரே வார்த்தை தான், ஆனால் அதை பயன்படுத்தும் வழியில்தான் எத்தனை எத்தனை வேறுபாடுகள். உலகம் இவரை பாவி என்று முத்திரை குத்தி குத்தி இந்த பெண் தலைநிமிர முடியாமல் தாழ்த்தப்பட்டிருந்தார். இப்படி தன்னை தாழ்த்திய இந்த உலகத்தை அவர் வெறுத்தார். இருந்தாலும் வேறு வழியின்றி தாழ்நிலையில் இருந்ததை போல் நடித்தார். ஆனால் இன்று முதன்முறையாக மற்றொரு மனிதன் முன்னால் மனதார தன்னையே தாழ்த்தி கொண்டார் அந்த பெண். இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து காலடிகளை முத்தமிட்டு ஒரு மனித பிறவி இதைவிட அதிகமாக தன்னை தாழ்த்தி கொள்ள முடியாது, இல்லையா அன்பர்களே? தன்னையே மனமுவந்து தாழ்த்தி கொண்ட அந்த பெண்ணை இயேசு தூக்கி நிறுத்தினார். அதுவும் தங்களையே உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த பரிசேயர் கூட்டத்திற்கு முன்னால் அந்த பெண்ணை உயர்த்தி நிறுத்தினார். பலருக்கும் பாடங்களை சொல்லித்தந்தே பழகிப்போன அந்த பரிசேயருக்கு முன்னால் அந்த பெண்ணின் வழியாக பாடம் ஒன்றை சொல்லித்தந்தார் இயேசு. இயேசு சொல்லித்தந்த பாடம் என்ன? அவருடைய வாழ்வின் உயிர் மூச்சான தாரக மந்திரமான அன்பு, மன்னிப்பு என்ற பாடங்கள்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா.
அன்புள்ளங்களே, அன்பை பற்றி, மன்னிப்பை பற்றி அடிக்கடி நாம் பேசிவிட்டோம். இன்றைக்கும் கொஞ்சம் அதை பற்றி சிந்திப்போம். மன்னிப்பை பற்றி சிந்திப்போம், உணர்வோம், பேசுவோம், உயிர் மூச்சாய் அதை நாம் உள்வாங்குவோம். மன்னிப்பை வாழ்வாக மாற்றுவோம். மன்னிப்பை பற்றி இரண்டு எண்ணங்கள் இதோ. கடந்த காலம் என்ற சுமையை இறக்கி வைத்துவிட்டு எதிர்காலத்தை பார்க்க எழுந்து நிற்பதே மன்னிப்பு. நாம் பாவங்கள் தவறுகள் புரியும்போது என்ன செய்கிறோம்? கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை துண்டிக்கிறோம். துண்டிக்கப்பட்டதை சரி செய்ய கடவுள் அந்த உறவுக் கயிற்றில் முடிச்சொன்று போடுகின்றார். அருந்த கயிற்றில் முடிச்சு விழும்போது அதனுடைய நீளம் குறையும். நாமும் இறைவனும் நெருங்கி வருவோம். அன்பர்களே, இரண்டு உருவகங்களோடு இந்த சிந்தனைகளை நாம் முடிப்போம். இறைவன் என்ற ஒளியை நோக்கி நடந்தால் குற்றங்களாகிய நமது நிழல்கள் நமக்கு பின்னால்தான் விழும். அந்த ஒளியிலிருந்து நாம் திரும்பி நின்றால், அந்த ஒளியை விட்டு விலகி நடந்தால், அந்த நிழல்கள்தாம் நம்முடைய கண்களை நிறைக்கும். இது முதல் உருவகம். இரண்டாவது உருவகம், சின்னதாய் விழுந்து கொண்டிருக்கும் அருவி ஒன்றை கற்பனை செய்து கொள்வோம். அந்த அருவிக்கடியில் அழுக்கான ஒரு பாத்திரத்தை வைத்தால் பாத்திரத்தில் உள்ள அழுக்குகள் கழுவப்படும். பாத்திரமும் நீரால் நிறையும். பாத்திரம் அழுக்காய் உள்ளதே என்று பயந்து வெட்கப்பட்டு அருவிக்கடியில் பாத்திரத்தை திறந்து வைக்காமல் கவிழ்த்து வைத்தால் தண்ணீர் அதை சுற்றி கொட்டி கொண்டிருக்கும். ஆனால் பாத்திரம் கழுவப்படாது, நிறையாது. இறைவனுடைய அன்பு மன்னிப்பு நம்மை சுற்றி எப்போதும் கொட்டி கொண்டிருப்பதை உணர்வோம். நம்முடைய மனங்களை அந்த அருவிக்கடியில் திறந்து வைப்போம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.